நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலா அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி, பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவர்ணையூருடைக்காடல் சமாதியிற்றேந்தனரம்மை காக்கவே, சமாதியிற்றேந்தனரம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சர்வசமாதியடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வரும் கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமைகின்றது. இன்று 4 கேள்விகள் உண்டு. பதில் காண்பதற்கு 2-3 அடியார்கள் அதை அனுப்பியிருந்தார்கள். அதற்கு பதில் காண்போம் பாபாஜி பரம்பொருளின் ஆசியுடன். முதலாவது கேள்வி கேட்ட அன்பர் கேட்டு எழுதிய கேள்வி என்னவென்றால், எங்களுக்கு குருவருள் திருவருள் கிடைக்கின்றது எங்களுடைய பயிற்சி மூலம். நாங்கள் இப்போது கிரியா யோகத்தில் வளர்ந்து வருகின்றோம். அதை விட சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள், ஞான நூல்களின் கருத்துக்களை கேட்கின்றோம், அதை சிந்திக்கின்றோம். இவற்றை எல்லாம் இந்த குருவருளையும் திருவருளையும் என்ன மாதிரி உணரலாம்? இந்த கேள்வி பல தடவை வந்திருக்கின்றது, மீண்டும் மீண்டும் வருகின்றது. இதற்கு இந்த முறை ஒரு முழுமையான பதிலுடன் இந்த கேள்வியை இனி மற்றவர்களுடைய சித்தத்தில் பதிப்பதற்கு அதற்கு விடை காண வேண்டுமென்றால் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் இருந்து திருவருள். இந்த திருவருளாக இருக்கலாம், திருவருளை நாங்கள் எடுப்பதற்குரிய குருவருளாக இருக்கலாம். இவற்றை நாங்கள் உணர்வது எப்படி என்றால், எங்களுடைய வாழ்க்கையில் இந்த இடத்திற்கு எங்களை அழைத்து செல்வது அன்பு. அங்குதான் தொடக்கமே உண்டு. நாங்கள் அதை சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் படித்திருக்கின்றோம், பாபாஜியின் தங்க விதிகளில் படித்திருக்கின்றோம். அன்புதான் தொடக்கம். இந்த அன்பு கூடி 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 அருளாகும் போதுதான் நாங்கள் எல்லா உயிர்களையும் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காட்ட முழுமைப்படுகின்றோம். அந்த அருளைத்தான் நாங்கள் திருவருள் என்றும் சொல்லலாம், குருவருள் என்றும் சொல்லலாம். இந்த அன்பின் உச்சம்தான் திருவருள், இந்த அன்பின் உச்சம்தான் குருவருள். ஆகவே குருவருள் மூலமாக நாங்கள் திருவருளை எடுக்கின்றோம். இவற்றை கேள்வி என்னவென்றால், என்ன மாதிரி நாங்கள் உணரலாம் என்பது. பதில் மிகவும் சுலபம். உங்களுடைய அன்பு நிலை எப்படி இருக்கென்பதை நீங்களே உங்களிடம் பரிசீலித்து பார்த்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அன்பு நிலையில் நீங்கள் மாற்றம் இருக்கின்றதா? அதில் வளர்ச்சி பெறுகின்றீர்களா? பதில் ஆமென்றால் நீங்கள் அருளை நோக்கி செல்கின்றீர்கள். அதுதான் உங்களுக்கு அருள் கிடைத்து கொண்டிருப்பதற்குரிய படிநிலை. ஆகவே நீங்கள் எப்போ எவ்வாறு மற்ற உயிர்களிலோ அல்லது உங்களிடமோ அல்லது உங்கள் குடும்பத்தினரிடமோ அல்லது மற்ற உயிர்களிடமோ அன்பாக இருக்கின்றீர்களோ அதுதான் உங்களுடைய படிக்கல் அல்லது படிநிலை அல்லது அளவுகோல் உங்களுடைய திருவருள் குருவருளை அளப்பதற்கு. ஆகவே இது எவ்வளவு சுலபமான விடயம், சொல்வதற்கு செயலிற்குத்தான் கஷ்டம். ஆகவே நீங்களே உங்களை எப்பவும் அளந்து கொள்ளலாம், உங்களுடைய அருள் பக்கம் என்ன உங்களுக்கு கிடைக்கின்றது என்பது. அந்த அருளை உணர்வு மூலமாகத்தான் எடுக்க வேண்டும். ஆனால் உங்களுடைய செயலில் இருந்துதான் அந்த அருள் வருகின்றதே தவிர அது வேறு ஒரு விதமாகவும் உங்களுக்கு வரவில்லை. ஆகவே அந்த அருள் நிலையை குருவருளாக இருக்கலாம், திருவருளாக இருக்கலாம், உங்களுடைய அன்பை கணக்கிடுவதன் மூலம்தான், அன்பின் வளர்ச்சியை அறிவதன் மூலம்தான், அன்பின் முதிர்ச்சியை அறிவதன் மூலம்தான் அதை அறிந்து கொள்ளலாம் என்று சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து முழுமையாக சொல்கின்றது. அதற்கு மேலாக பாபாஜியின் கிரியா யோகமும் அதை பற்றி சொல்கின்றது. இதைத்தான் பல அருளாளர்கள், முதல் உங்களுடைய அன்பு குடும்பத்தில் இருக்கும், அந்த குடும்ப அன்பு வெளியே நோக்கி உங்களுடைய உற்றாரிடம் உங்களுடைய நண்பர்களிடம் சென்று அதன் பின் அது உலகத்தில் இருக்கும் எல்லா ஆன்மாக்களிடமும் செல்ல வேண்டும். அதற்கு பின் எல்லா ஜீவராசிகளிலும் அது தெரியப்படுத்த வேண்டும் என்று வள்ளலார் சொல்கின்றார். ஆகவே அந்த வழியில் போகும்போதுதான் உங்களுடைய திருவருளோ குருவருளோ எவ்வளவு தூரம் உங்களிடம் இருக்கென்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் என்பது இதற்கு ஒரு முழுமையான பதிலாக நாங்கள் சைவ சித்தாந்தம் கிரியா யோகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளலாம். அதே நேரம் கிரியா யோகத்தில் பார்த்தோம் என்றால் சாதகர்கள் அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி, தங்க விதி பாபாஜியின் அன்பிலிருந்து தான் தொடங்குகின்றது. அந்த அன்பு அருளாகித்தான் அந்த அருளில் நிற்கும் போதுதான், அன்பு அருளில் நிற்கும் இரண்டு நிலைகளில் நிற்கும் போது உங்களுடைய தொண்டு சிறக்கின்றது. அந்த தொண்டு பக்திக்கு உங்களை அழைத்து சென்று சரணாகதியை அடைய பண்ணுகின்றது. ஆகவே நீங்கள் இந்த பக்தியும் முக்தியும் எடுக்க வேண்டுமென்றால் அதுதான் எங்களுடைய நோக்கம். அதற்கு கிரியா யோகா முறைப்படி தங்க விதிகளில் நிற்றல், சைவ சித்தாந்த முறைப்படி அன்பில் வளர்ந்து அருளாகுதல் எல்லாம் ஒன்றுதான். இதைத்தான் கிரியா யோகத்தில் நாங்கள் இந்த சூரிய நமஸ்கார பாடலை படிக்கும்போது அன்பு தீபம் நமஸ்துதே, அஹிம்ச தீபம் நமஸ்துதே, ஆசன தீபம் நமஸ்துதே, பிராண தீபம் நமஸ்துதே, தியான தீபம் நமஸ்துதே, ஞான தீபம் நமஸ்துதே, மந்திர தீபம் நமஸ்துதே, பக்தி தீபம் நமஸ்துதே என்று படிக்கின்றோம். இது ஏனென்றால் எங்களுடைய அஞ்சு உடற்பயிற்சிகளை நாங்கள் செய்யும் போது கிரியா யோகத்திலும் சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் அன்பையும் அகிம்சையையும் தான் முதல் வைத்தார். அதனால் தான் யோகி ராமையா அதை பாடி வைத்தார். ஆகவே அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி வழி நின்றுதான் இதில் செல்ல வேண்டும். அதுதான் தொடக்கமும் இறுதி அளவுகோலும். அன்பு 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 தான் குருவருளும் திருவருளுமாக மாறுகின்றது என்பது இந்த அன்பருடைய கேள்விக்குரிய பதில். சைவ சித்தாந்த பாபாஜியின் தெய்வீய குரலிலிருந்து நான் குருமார்களிடமிருந்து படித்த விடயம். அது ஒரு கேள்வி. அடுத்ததாக இரண்டாவது கேள்வி இன்னொரு அன்பரிடமிருந்து. நான் இந்த உடலில் இருக்கும்போது ஐயா வினைகள் செய்கின்றேன், தெரிகின்றது என்னுடைய செயல் மூலம். ஆனால் பல நேரங்களில் நான் இந்த செயல்களில் வினைகள் செயலாற்றி கொண்டிருக்கும் போது அந்த செயல்கள், அந்த வினைகள் எனக்கு கிடைத்த பல வினைகள் கிடைத்தவை எனக்கு எப்படி தோன்றுகின்றது என்றால் என் மனதில் நான் இந்த பிறப்பில் இந்த நேரத்தில் செய்த பல தப்பான விடயங்களுக்கு எனக்கு அந்த தண்டனை கிடைத்து கொண்டிருக்கின்றது என்பதை பல நேரங்களில் உணர்கின்றேன். எல்லா நேரமும் அல்ல. ஆகவே நான் நினைப்பது சரியா? அதாவது நான் இன்று ஏதோ ஒன்று தவறாக செய்து விட்டேன் என்றால் நாளை எனக்கொன்று பாதகமாக நடக்கின்றது என்றால் நான் நேற்று நேற்று இப்படி செய்தேன், அதான் இன்று இப்படி நடந்துவிட்டது என்று நினைக்கத் தோன்றுகின்றது. இது எவ்வளவு உண்மை என்பது அந்த அன்பருடைய கேள்வி. நாங்கள் ஒன்றை மாத்திரம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வினை தத்துவம் எப்படி வேலை செய்கின்றது என்று பலமுறை படித்திருக்கின்றோம். மீண்டும் ஒரு முறை, இது மொத்த வினைகளை இறைவன் வைத்து செயலாற்றுகின்றான். நாங்கள் இந்த பிறப்புக்கு வரும்போது அதை பிராப்த வினையாக தருகின்றான். அந்த பிறப்பில் நாங்கள் இருக்கும்போது ஆகாமிய வினைகளை ஈட்டுகின்றோம். இதுதான் வினை தத்துவம். ஆகவே அந்த பிராப்த வினைகளாக தந்த வினை பிரகாரம்தான் இந்த உடலில் இருந்து நாங்கள் செயல் செய்கின்றோம். அந்த செயலில் அந்த வினைகளை கழிக்கின்றோம். கொண்டு வந்து இறைவன் தந்த வினைகளை அதன் மூலம் அனுபவம் பெறுகின்றோம். அதனால் அறிவிஞானம் எடுக்கின்றோம், அறிவுத்திறன். அதனால் ஆணவமல நீக்கங்கள் நீக்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். இருவினை ஒப்பு மலப்பரிபாகம் வழியாக என்று சைவ சித்தாந்தம் முழுமையாக சொல்லித் தந்திருக்கின்றது. ஆகவே இந்த அன்பர் சொன்ன விடயம் நினைத்து பார்க்கும் போது மனத்திற்கு அப்படித்தான் தெரியுமே தவிர, அது நிச்சயமாக அவர் முதல் நாளோ அல்லது அந்த மாதத்திலோ அல்லது ஒரு வருடத்துக்கு முன்னாலோ செய்த ஒரு செயலின் பலனாக அவர் அதை அந்த துன்பத்தை அனுபவிக்க இல்லை என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் முழுமையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் செய்யும் செயல்கள், வினைகள், துன்பங்கள் எல்லாம் எங்களுடைய முற்பிறப்புகளில் செய்ததை கொண்டு வந்து இறைவன் கொடுத்திருக்கின்றான். அதை அனுபவித்து அனுபவத்தை பெற்று அறிவு திறனை வளர்த்து இந்த ஆணவ மலத்தை நாங்கள் வெல்ல வேண்டுமென்று அதன் மூலமாக நாங்கள் அனுபவிக்கின்றோம். ஆனால் இந்த பிறப்பிலும் நாங்கள் ஆகாமிய வினை செய்து கொண்டிருப்பதால் அந்த அனுபவத்தை நாங்கள் அந்த ஆகாமிய வினையால் வந்தது என்று நினைத்து கொள்கின்றோமே தவிர, அந்த ஆகாமிய வினையால் அது வரவில்லை. ஏனென்றால் அந்த ஆகாமிய வினை மொத்த வினைக்கு செல்கின்றது. சஞ்சித வினைக்கு இந்த உடலை விட்டு நாங்கள் நீங்கியவுடன் மீண்டும் இறைவன் சஞ்சித வினையில் முழுத்தலையும் வைத்து அதிலிருந்து ஒரு பாகத்தை எடுத்து இன்னொரு உடலை தருகின்றான் என்பதுதான் வினை தத்துவம். ஆனால் இந்த அன்பர் கேட்ட கேள்வி ஒரு விழிப்புணர்வை மாத்திரம் தருகின்றது. அது என்ன விழிப்புணர்வு? இந்த ஆன்மாக்கள் எல்லாரும் இப்படியான பிழைகளை நாங்கள் செய்யக்கூடாது என்று அந்த மனநிலை அப்படி அந்த விளக்கம் இல்லாமல் அதை புரிந்து கொண்டாலும் அது நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்வோம். இன்று நான் ஒரு தீயதை செய்து விட்டேன், நாளைக்கு எனக்கு காலில் அடிபட்டு விட்டது, ஆகவே நேற்று நான் இப்படி செய்தேன், அதான் இன்று அடி விழுந்தது என்று நினைத்தால் அந்த பயத்திலாவது அல்லது அந்த அனுபவத்திலாவது நான் அந்த வினையை ஆற்றுவேன். ஆனால் இங்கு நான் தப்பு கணக்கு போடுவதென்னென்றால், நேற்று நடந்ததில்தான் இன்றைய விடயம் வந்ததென்று சொல்வது தப்பு. ஆனால் இருப்பினும் அப்படி தப்பு கணக்கு போட்டாலும் அதுவும் நன்மைக்கே. இருப்பினும் இந்த ஆகாமிய வினைகளை நாங்கள் இந்த புறப்பில் செய்யும் ஒவ்வொரு வினையும் நல்வினை தீவினை, அது மொத்த வினைக்கு செல்கின்றது. அது எங்களுடைய புத்தி தத்துவத்தில் சேகரிக்கப்படுகின்றது என்று சைவ சித்தாந்தத்தில் விளக்கமாக படித்திருக்கின்றோம். அந்த ஆன்மாவின் புத்தி தத்துவத்தில் அந்த தத்துவம் வைப்பகமாக இந்த வினைகளை சஞ்சித வினைகளை சேர்த்து வைக்கின்றது. அதை இறைவன் பார்த்து இந்த உடலை விட்டு நீங்கி மறு உடல் எடுக்கும் போது அதிலிருந்து ஒரு பிராப்த வினையாக ஒரு மொத்த வினைகளை எடுத்து அந்த உடலுக்குள் அந்த ஆன்மாவுக்கு கொடுக்கின்றார் என்பதுதான் வினை தத்துவம். இதை அந்த அன்பருக்கு விளக்கமாக சொல்கின்றேன். இந்த விடயம் பேராசிரியரால் மிகவும் நன்றாக விளங்கப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவருடைய அறிவு திறன் மூலம் இதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. நன்றி சொல்வோம் பேராசிரியருக்கு எக்கணமும். அடுத்ததாக இன்னொருவர் இதே அன்பர் தான் இன்னொரு கேள்வியை கேட்டிருக்கின்றார். நான் என்னுடைய இந்த வாழ்க்கையில் பல தடவை பலருடன் என்னுடைய முயற்சியில் தோல்வி பெற்றிருக்கின்றேன். ஆனால் அதற்குரிய காரணம் என்னவென்று எனக்கு விளங்குகின்றது, என்னுடைய மனத்திடம் போதாமையா அல்லது எனக்கு அந்த வலிமை இல்லையா என்பதில் எனக்கு ஒரு சந்தேகம். ஆகவே என்னுடைய அறிவுத்திறன் குறைவாலா அல்லது வலிமை இல்லாததாலா அல்லது மனோத்திடம் இல்லாததாலா நான் முயற்சியில் இருந்து தோல்வியை சந்திக்கின்றேன். பெரும்பாலும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு போகின்றது என்று சொல்கின்றார். இது அவருடைய ஒரு அனுபவத்தை கூறுகின்றார். நிச்சயமாக உங்களுடைய அறிவுத்திறனும் அதில் ஒரு பங்கேற்கின்றது, உங்களுடைய வலிமையும் அதில் ஒரு பங்கேற்கின்றது, உங்களுடைய மனோதிடமும் ஒரு பங்கேற்கின்றது. மூன்றும் அதற்குள் அடக்கம். ஆகவேதான் இந்த தோல்விகளை நாங்கள் சந்திப்பது எங்களுடைய வாழ்க்கையில் இந்த மூன்றும் நிச்சயமாக அதில் பங்கு பெறுகின்றது. ஆதலால் தான் நாங்கள் இதிகாசங்களிலும் பார்த்திருப்போம், இந்த வலிமை நாங்கள் எங்கு சென்று யாருடன் என்ன விடயத்தில் ஈடுபட்டாலும் எங்களுடன் ஈடுபட போகும் அந்த மறுபக்கத்தில் நிற்கும் ஆன்மா எவ்வளவு வலிமை வாய்ந்தது, என்ன அதனுடைய செயல்திறன் என்று அறிந்து செயல்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, காலத்தையும் அறிய வேண்டும், எப்போது செயல்படுத்த வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. இதற்கு பல இதிகாச கதைகளும் இருக்கின்றது. மகாபாரதம், ராமாயணத்தில் கூட இப்படியான விடயங்களை, ஒரு விடயத்தை வெல்ல வேண்டுமென்றால் உங்களுடைய வலிமை நிலை, உங்களுடைய அறிவுத்திறன் குறைவாக இருக்கும்போது நீங்கள் அறிவு கூடியவர் ஒருவரோடு ஒரு விடயத்தை நீங்கள் அவருடன் பேசியா அல்லது அவருக்கு எதிராக செய்தால் வெல்ல வேண்டுமென்றால் நீங்கள் அவருடைய வலிமையை அறிந்திருக்க வேண்டும், சரியான காலத்தை பார்த்து செய்ய வேண்டும். இது ரெண்டும் சரியாக இருந்தால்தான் உங்களுடைய முயற்சி வெற்றி. இது நான் சொல்லவில்லை, இது சைவ சித்தாந்தத்திலும் ஒரு இடத்தில் பேராசிரியர் குறிப்பு கொடுத்திருக்கின்றார். அதை விட நாங்கள் எங்களுடைய தமிழ் இலக்கியங்கள், இதிகாச கதைகளிலும் இதை பார்த்திருக்கின்றோம். போர் யுக்தியலாக, பல விடயங்களில் அரசியல் யுக்தியலாக எல்லாம் பார்த்திருக்கின்றோம். வலிமையையும் பார்த்து காலத்தையும் பார்த்து சரியாக செயல்பட்டால் அதில் வெற்றி என்பது இந்த நண்பருடைய இரண்டாவது கேள்விக்கு பதில். இன்னொரு மூன்றாவது அன்பர் அனுப்பிய கேள்வியை கேட்டு அதுக்கு பதில் கண்டு முடிப்போம். அவர் என்ன சொல்கின்றார் என்றால், நாங்கள் கிரியா யோகத்தில் வணங்குகின்றோம், பாபாஜியை வணங்குகின்றோம் எங்களுடைய சங்கத்தில். அதை வணங்கி பாபாஜியை சுற்றி வணங்குகின்றோம். மூன்று முறை சுற்றுகின்றேன், தான் மற்றவர்களைப் போலவே சுற்றுகின்றேன், ஆட்டு மந்தையா என்று எனக்கு ஒரு நினைப்பாக இருக்கின்றது. அதனால் இந்த கேள்வியை கேட்கின்றேன். அதன் பிறகு நாங்கள் எங்களையே மூன்று முறை சுற்றுகின்றோம், சுற்றி பாபாஜிக்கு வணக்கம் செல்கின்றோம். இந்த மூன்று முறை என்னென்று வந்தது யோகத்தில் என்பது இந்த நண்பருடைய கேள்வி. சுற்றி வணங்குதல் கோவில் வழிபாட்டில் மூன்று முறை சுற்றுவார்கள், அது ஒரு வழக்கம். ஆட்டு மந்தை என்றே நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஒருவர் சுற்றினார், மற்றவர் சுற்றினார், எங்களுடைய மூதாதையர் சுற்றினர், நாங்கள் சுற்றினோம் என்று மூன்று முறை சுற்றுகின்றோம். ஆனால் அதற்குரிய விளக்கம் வேதாந்தத்தில் எனக்கு தெரியாது. இருப்பினும் இந்த சுற்றுதல் முறையை எனக்கு தெரிந்த அளவில் அருளாளர்கள் சொன்ன விடயத்தை வைத்து சொல்கின்றேன். ஒற்றை இலக்கத்தில் சுற்றுவார்கள். எங்கேயாவது பார்த்திருக்கின்றோமா ரெண்டு தரம் சுற்றி விட்டு நிப்பாட்டுவது? ஒரு முறை சுற்றுவார்கள் அல்லது மூன்று முறை சுற்றுவார்கள் அல்லது ஐந்து முறை சுற்றுவார்கள், ஒரு ஒற்றை இலக்கத்தில் சுற்றுவார்கள். அது ஒரு தாய்பரியம். கிரியா யோகத்தில் நாங்கள் ஏன் மூன்று முறை சுற்றுகின்றோம் என்று இந்த அன்பருடைய கேள்விக்கு நாங்கள் நிச்சயமாக யோகி ராமையா அவர்களிடம் இருந்து படித்ததில் சில விளக்கத்தை கொடுத்து அதை விளக்கலாம். அந்த மூன்று தரம் சுற்றுவது, ஒற்றை இலக்கத்தில் சுற்றுவது என்று வேதாந்தத்தில் நாங்கள் படித்து வந்தது ஆக இருக்கலாம். அது ஒரு முறை. ரெண்டாவது, இந்த முறைகளை நாங்கள் மூன்று முறை சுற்றுவதா ஐந்து முறை சுற்றுவதா என்றெல்லாம் இருக்க, ஆனால் யோகத்தில் மூன்று முறை சுற்றுகின்றோம் எங்களை நாங்களே. அந்த தாய்பரியம் நான் நினைக்கின்றேன் நீராடலில் இருந்து யோகி ராமையா அவர்கள் சொன்னதிலிருந்து எல்லா சாதகர்களும் அதை செய்கின்றோம் என்று நினைக்கின்றேன். எப்போவும் நாங்கள் புனித நீராடல் செய்யும் போது புனித நீரில் எங்களை நாங்களே மூன்று முறை சுற்றுவோம். அந்த மூன்று முறை சுற்றும் போது அதற்குரிய விளக்கத்தை நீராடலில் கொடுத்திருக்கின்றார் யோகி ராமையா அவர்கள். முதலாவது சுற்றல் உலகத்தில் இருக்கும் எல்லா ஜீவராசிகளுக்காகவும், இரண்டாவது சுற்றல் கிரியா சாதகர்களுக்காக, மூன்றாவது சுற்றல் எங்களுடைய ஆன்மாவுக்காக. ஆகவே அதில் ஒரு யோக தாய்பரியம் இருக்கின்றது. மூன்று முறை நீராடலில் சுற்றுவதற்கு. அதே போல் நாங்கள் எங்களுடைய வழிபாட்டிலும் கிரியா வழிபாட்டிலும் மூன்று முறை சுற்றுகின்றோம் என்று இந்த அன்பருக்கு சொல்கின்றேன். எனக்கு கிடைத்த குருமார்களின் அறிவிலிருந்து. ஆனால் இங்கு என்ன முக்கியம் என்றால், இந்த இடத்தில் நாங்கள் சுற்றுவது மணிக்கூட்டு திசையில் சுற்ற வேண்டும். அது மிகவும் மிகவும் முக்கியம் யோகத்தில். ஏன் மணிக்கூட்டு திசையில் சுற்ற வேண்டும் என்று அந்த கருத்து முக்கியம் என்று சொல்கின்றேன். எல்லோருமே மணிக்கூட்டு திசையில் தான் சுற்றுவார்கள். அதற்குரிய கருத்து என்னவென்றால், எங்களுடைய உலக இயக்கமே மணிக்கூட்டு திசையில் தான் ஓடுகின்றது. வலப்புறமாக பூமி சுற்றினாலும் சரி, மற்ற கோள்கள் சுற்றினாலும் சரி, எல்லாம் வலப்புறமாகத்தான் சுற்றுகின்றது. அதுதான் எங்களுடைய பிரபஞ்ச இயக்கம். அதற்கு மாறாக நாங்கள் இடப்பக்கமாக சுற்றக்கூடாது, வலப்பக்கமாகத்தான் சுற்ற வேண்டும். கோவில்களாக இருக்கலாம், எங்களேயாக இருக்கலாம், புனித நீராடலாக இருக்கலாம். இந்த வலப்பக்கத்து சுற்றுமுறை மிகவும் முக்கியம். இதை நான் இங்கு அதை குறிப்பிடுகின்றேன். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய சிறார்களை வளர்க்கின்றோம். அவர்கள் அம்புலி மாமா விளையாடுவார்கள், நாங்களும் விளையாடி இருக்கின்றோம். அந்த காலத்தில் தெரியாமல் விளையாடி இருக்கின்றோம். ஃபேன் மாதிரி வலப்பக்கம் சுற்றிவிட்டு திரும்ப இடப்பக்கம் சுற்றுவோம் சமநிலைக்காக. ஆனால் கிரியா யோகத்தில் எங்களுடைய குரு சுவாமி ராம் அவர்கள் சொன்ன இந்த உடலில் இருக்கும் கோளாறுகள், இந்த உடல் நிலைகளையெல்லாம் மாற்றக்கூடிய உடையங்கள் நடப்பது உலகத்தின் சுற்றுக்கு எதிர்ச்சுற்றாக சுற்றுவது எங்களுடைய உடலை. ஆகவே அந்த சுற்றுக்களை சின்ன பிள்ளைகள் நீங்கள் அவதானித்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில் அவர்கள் இடப்புறமாக சுற்றினால் அவர்களை உடனே நிப்பாட்டி வலப்புறமாக சுற்றச் செய்ய வேண்டும். அல்லது அவர்களுடைய உடல்நிலை பாதிக்கப்படும். சமநிலை, உடல் சமநிலை பாதிக்கப்படும், நோய்வாய் அல்ல, சமநிலை பாதிக்கப்படும். ஆகவே இந்த இடத்தில் இந்த அன்பர் கேட்ட இந்த மூன்று முறை சுற்றலின் போது அதையும் இங்கு குறிப்பு தந்து, ஆகவே தான் நாங்கள் வலப்புறமாக சுற்றுகின்றோம். அந்த அன்பருடைய இன்னொரு கேள்வி, ஏன் கையை மேலே வைத்து கொன்று சுற்றுகின்றோம் என்பது. அது மிகவும் அற்புதமான விளக்கம். சைவ சித்தாந்தத்தில் படித்திருக்கின்றோம், யோகத்தில் கிரியா யோகத்திலும் படித்திருக்கின்றோம். அது சிவசக்திக்கு நாங்கள் வணங்கும் இடம் பிரம்மரந்திரம். அதை பாபாஜியும் கூற்றாக கொடுத்திருக்கின்றார். பிரம்மரந்திரத்தை வணங்குவதுதான் அந்த மேலே கையை உயர்த்தி சகசார சக்கரத்தை நோக்கி உயர்த்தி நாங்கள் வழிபாடு செய்வது. அது வேதாந்த கோயில் வழிபாடாகவும் இருக்கலாம், சித்தாந்தமாக இருக்கலாம். அது சிவசக்தி கூடும் இடம் பிரம்மரந்திரம், சகசார சக்கரம் என்று அந்த விளக்கத்தை இங்கு இந்த அன்பருடைய கேள்விக்கு கொடுத்து இன்றைய அன்றைக்கு வந்த இந்த நான்கு கேள்விகளுக்கும் பதில் கண்டிருக்கின்றோம். அதற்கு பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்லி, இப்போது இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இதை தொடர்வோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நமோ. இறைவன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவன் ஐயா,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் வழமை போல கேள்வி பதில்களுக்குரிய சத்சங்கமாக அமைந்திருந்தது. அதில் இன்றைய நான்கு கேள்விகளுக்கும் சுருக்கமாக தெளிவான பதில்கள் கிடைக்கப்பெற்றது. அதில் உள்வாங்கிய சில கருத்துக்களை மிக சுருக்கமாக கூறுவோமானால், முதலாவது கேள்வி கி, அதாவது எங்களுக்கு குருவருள் திருவருள் கிடைக்கின்றது, இதை எவ்வாறு உணரலாம் என்பதை சைவ சித்தாந்த அடிப்படையில் உடைய கருத்து தெளிவாக கூறப்பட்டது. இந்த கேள்விக்கு முதலாவதாக சைவ சித்தாந்தத்தில் கூறியபடி கருத்தின்படி அன்பில்தான் இது ஆரம்பிக்கின்றது. அதாவது அன்பு நிலையில் உள்ள மாற்றத்தை பொறுத்தே உள்ளது. அதாவது அருளை உணர்வது மூலம் அதை அறியலாம் என்ற கருத்து தெளிவாக விளக்கப்பட்டதுடன், அன்பின் வளர்ச்சியை அறிவதன் மூலம் அறியலாம் என்றும், மீண்டும் அன்பின் முதிர்ச்சியை அறிவதன் மூலம் அறியலாம் எனவும், அத்துடன் பாபாஜியின் தங்க விதியின் மூலம் அன்பு தொண்டு பக்தி சரணாகதி, இதை நாம் கிரியா யோகத்தில் அந்த சூரிய நமஸ்காரத்தின் போது ஐந்து உடல்களுக்குரிய பயிற்சிகளையும், செய்கின்றோம் என்றும் சைவ சித்தாந்த அடிப்படையுள்ள கருத்துக்கள் மூலம் முதலாவது வேண்டியடக்கு சுருக்கமான கருத்துக்கள் கூறப்பட்டது, அதில் கூறியதை உள்வாங்கினோம். அடுத்து இரண்டாவது கேள்விக்கும், நாங்கள் இந்த உடம்பில் இருக்கும்போது வினைகளை செய்கின்றோம், அந்த வினைகள் பற்றிய விளக்கம், அதற்கும் இந்த வினை தத்துவத்தை தெளிவாக கூறப்பட்டு இந்த இறைவன் தந்த வினைகளை நாம் செய்யும் போது வினை தத்துவத்தை பற்றிய சிறந்த விளக்கங்கள் பெறப்பட்டது. எனவே நாங்கள் இந்த வினை தத்துவம் பற்றி இதில் கூறப்பட்ட கருத்துக்களை உள்வாங்கினோம். அடுத்து மூன்றாவது கேள்வி, நான் என்னுடைய வாழ்க்கையில் பரிதிரையில் தோல்வியுற்றுள்ளேன், இதற்குரிய காரணத்தை பற்றிய விளக்கம், அதற்கும் நாங்கள் ஆகவே நாம் தோல்விகளை சந்திக்கும் போது அதற்குரிய முக்கிய காரணம் அறிவுத்திறனை பொறுத்துள்ளது, அதாவது அறிவுத்திறன், வலிமை, காலம், இந்த மூன்றை பொறுத்து எங்களுக்கு இந்த வெற்றி கிடைக்கின்ற என்பது பற்றிய சிறந்த விளக்கம் சுருக்கமாக கூறப்பட்டது. இறுதியாக நான்காவது கேள்வி, கிரியாயோகத்தில் பாபாஜியை சுற்றி வணங்குவது பற்றியது, அதற்கும் சிறந்த விளக்கம் கூறப்பட்டுள்ளது. சுற்றுவது ஒற்றை இலக்கத்தில் தான் சுற்றுவது என்ற முதலாவது முக்கிய கருத்து தெளிவாக விளக்கப்பட்டது. அடுத்து யோகி ராமையா அவர்கள் நீராடல் மூலம் மூன்று முறை சுற்றுவதற்குரிய விளக்கத்தை கூறினார், அதாவது முதலாவது உலகத்திற்காகவும், இரண்டாவது சுற்றுதல் கிரியா சாதாரணக்குரியதாகவும், மூன்றாவது சுற்றுதல் எங்கள் ஆன்மாவுக்கும் என அந்த விளக்கம் தெளிவாக கூறப்பட்டது. அடுத்து மணிக்கூட்டத்து செயல் சுற்றுவதற்குரிய காரணம் பிரபஞ்ச இயக்கத்துடன் தொடர்பு பற்றிய விளக்கமும் தெளிவாக விளக்கப்பட்டது. இறுதியாக பிரமதந்திரத்தை வணங்குவதற்குத்தான் கைகளை மேலே தூக்கி சக்திக்கு வணங்குகின்றோம் என்றும் கூறப்பட்டது. எனவே இன்றைய சற்சங்கத்திலிருந்து நாங்கள் நான்கு கேள்விகளிலிருந்தும் சாதகர்கள் பல விதமான கருத்துக்களை உள்வாங்கினோம். அந்த கருத்துக்களை நம் வாழ்க்கையில் கடைபிடித்து எங்கள் கிரியா சாதனைகளை மென்மேலும் சாதனைகளை கூட்டிக் கொள்வோம். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. மிகவும் வேகமாக நான் சொன்னதை உள்ளடுத்து உங்களால் முடிந்தளவு அதை திரும்ப மீட்பாக மீட்டலாக சொல்லியிருக்கின்றீர்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நம. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகளுடன் இந்த இதை தொடருவோம். ஓம் கிரிய பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமஸ்.
ஓம் சிவாய நம.
வழக்கம் போல் இன்றைய சட்டங்கமும் ரொம்ப சிறப்பான கேள்வி பதிலோடையும் அமைக்கப்பட்டதுக்கு பாபாஜிக்கு நன்றி. கேட்ட கேள்விக்கெல்லாம் சுருக்கமான பதில் கொடுத்தாலும் ஆழமான சிந்திக்கக்கூடிய அளவுல இந்த கருத்துக்கள்லாம் அமைஞ்சிருச்சு. அதை இன்னும் கொஞ்சம் அழகா விளக்கி நம்ம இறைவன் ஐயாவும் அதை அருமையா சொன்னாங்க, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எனக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த அன்பு எப்படி இருக்கணும், நம்ம முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையில அன்பு எப்படி இருந்தது, இப்பத்திக்கு அன்பு எப்படி இருக்குது என்ற வித்தியாசத்தை எனக்கு பல ஆண்டு காலம் தெரியாம இருந்துச்சு. இப்ப சைவ சித்தாந்தம் படிச்ச பிறகுதான் அன்பு எப்படி இருக்கும், அது அன்பு எப்படியாப்பட்ட அன்பு வந்து இப்படி உருவாகும் என்ற ஒரு விளக்கெல்லாம் தெரிஞ்சிட்ட பிறகுதான் அந்த அன்பு முதிர்ந்த நிலையில தான் அது அருளா மாறுது. அந்த அன்பு எப்படியாப்பட்ட அன்பு என்ற ஒரு விளக்கத்தை அது நம்ம பாபாஜி கிட்டேந்து கிடைச்சாலும் அதை பெறக்கூடிய தன்மை நமக்கு வந்து எப்படி நமக்கு ஏற்படுது என்றத புரிதல் நிலையை வந்து சத்சங்கத்துல நீங்க ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அந்த வகையில அன்பு முதிர்ந்த நிலையதான் அந்த அருளா மாறுது என்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு அது நம்ம பாபாஜி இப்ப அதுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்து நம்மளை பக்குவப்படுத்துறாரு. அந்த வகையில நாம எல்லாம் பெரிய பாக்கியசாலியா இருக்கிறோம். அந்த அன்பு இன்னும் பெருகிக்கிறதுக்கு என்றும் பாபாஜியை பிரார்த்தனை பண்ணுவோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நம. நான்கு கேள்விகள் வந்திருந்தாலும் கார்த்திகேயன் ஐயா பிடிக்க வேண்டிய கேள்வியை பிடித்து அதற்குரிய மேலதிக விளக்கத்தை பாபாஜி பரம்பொருளன் அருளுடன் கொடுத்திருக்கின்றீர்கள். மிகவும் அருமை. அதுதான், அதுதான் உண்மை. சைவ சித்தாந்தத்தில் வந்த பின் தான் அது புரிந்தது. அன்பு தொண்டு பக்தி சரணாகதி வழி நிற்கின்றோம் குரு அருளால். ஆனால் திருவருளில் அது எங்கு கொண்டே முடிக்கின்றது என்பதை சைவ சித்தாந்தம்தான் புட்டு காட்டியது. ஆகவே இந்த அன்பின் முதிர்ச்சி தான் அருள். நாங்கள் ஏதோ இறைவனிடம் கைவேண்டி நிற்பதல்ல, எங்களுடைய ஆன்மாவை நாங்கள் இந்த அன்பு வழியில் நடத்தி அதன் முதிர்ச்சியை நாங்கள் எடுப்போமாக இருந்தால் அன்பில் அது திருவருளாக மாறி எங்களை நோக்கி வருகின்றது. அதுதான் உண்மை. அது மாத்திரமல்ல, இந்த திருவருளில் நின்று நாங்கள் பதிஞானத்தை பெற வேண்டுமென்றால் அதில் கூட மாயைகளும் அல்லது எங்களுடைய வினைகளும் அதிலிருந்து எங்களை கீழே கொண்டிடலாம். ஆகவேதான் மணிவாசகர் சொல்லுகின்றார் ஒரு இடத்தில், இடையூறா அன்பில் இருக்க வேண்டும் இறைவனை பதிஞானத்தை எடுப்பதற்கென்று. இடையறா என்பென்றால் ஒரு தடங்களும் இருக்கக்கூடாது மாத்திரமல்ல, தொடர்ச்சியான அன்பாக இருக்க வேண்டும். அதான் அன்பின் முதிர்ச்சி. ஒரு கொஞ்ச காலம் அன்பாக இருந்துட்டு திரும்ப பழையபடி விலங்கு நிலைக்கு போய் வருவோமாக இருந்தால் அது முழுமையாக திருவருளை கொடுக்கக்கூடிய முதிர்ச்சியான அன்பு அல்ல. அந்த முதிர்ச்சியில் இருக்கும் போதும் மாயை காரணமாக நாங்கள் தளரலாம், அதிலிருந்து விடுபடலாம் ஒரு கணம். ஆகவே அதையும் தாண்டி இடையறா அன்பாக இருந்தால்தான் அந்த இறைவனை நாங்கள் உணரலாம் என்று மணிவாசகர் சொல்லுகின்றார். அவர் மாத்திரமில்லை, பல அருளாளர்கள் சொல்கின்றார்கள். அதை சைவ சித்தாந்தத்துக்கு வந்த பின் தான் உணர்ந்தேன் கார்த்திகேயா சொன்னபடி. நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நமா.